அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கேன உபநிஷதம். இப்போ இந்த கேன உபநிஷதம் பாடங்களில் கடந்த வகுப்புகள் மூலமாக இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இரண்டு மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம மூன்றாவது மந்திரம் பார்க்க போகிறோம். இப்போ கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இரண்டாவது மந்திரம் அது வந்து கொஞ்சம் நமக்கு குழப்பமாக இருந்தது இல்லையா. ஏன்னா அந்த மந்திரம் என்ன சொன்னது, நமக்கு ஆன்மாவை எனக்கு நன்றாக தெரியும் என்றும் கூற முடியாது, தெரியாது என்றும் கூற முடியாது. ஏனெனில் என்னை எனக்கு நன்றாக தெரியும், ஆனால் ஆன்மாவை தெரியாது. அதே வேளையில் அந்த ஆன்மாவை தன்னுள் உணரும் போது தெரியாது என்று சொல்லவும் முடியாது என்பது போல சொன்னது. இப்போ இந்த மூன்றாவது மந்திரமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். அந்த மூன்றாவது மந்திரத்தையும் இப்போ பார்த்துடலாம். யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்யன வேத சக அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம விஜானதாம். இப்போ இந்த மூன்றாவது மந்திரம் என்ன தமிழில் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு தெரியாதோ அவருக்கு தெரியும், யாருக்கு தெரியுமோ அவருக்கு தெரியாது. பிறரது கருத்தை நன்றாக அறிந்தவர்கள் அறியவில்லை, மற்றொருவரின் கருத்தை நன்றாக அறியாதவர்கள் அறிகிறார்கள் அப்படின்னு சொல்லுது. ஒரு குழப்பமாக இருக்கும், யாருக்கு தெரியாதோ அவருக்கு தெரியும், யாருக்கு தெரியுமோ அவருக்கு தெரியாது. அப்புறம் மற்றவர்களுடைய கருத்தை அறிந்தவர்கள் அறியவில்லை, மற்றவர்களுடைய கருத்தை அறியாதவர்கள் அறிகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது மாதிரி மந்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் நமக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய ஆழமான உட்பொருள் என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மந்திரங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை அறிந்தால் அனைத்தையும் அறிய முடியுமோ அந்த அறிவைத்தான் இந்த மந்திரம் சொல்ல வருகின்றது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா பொதுவாக நம்முடைய விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அறிவில் இரண்டு வகையான அறிவுகள் இருக்கு என்று நம்ம பார்த்தோம். ஒரு அறிவு வந்து புறத்தை பற்றியது, மற்றொரு அறிவு வந்து அகத்தை பற்றியது. இந்த மாதிரி இரண்டு அறிவுகள் இருக்கின்றன. இப்போ அனுபவ அறிவு, விஞ்ஞான அறிவு போன்றவைகளெல்லாம் புறத்தை பற்றிய அறிவு, ஆன்ம அறிவு ஒன்று மட்டும்தான் அகத்தை பற்றிய அறிவு. இந்த ரெண்டு அறிவு இருக்கு நடைமுறையில், இந்த ரெண்டு விதமான அறிவுகள் இருக்கு. அதை நம்ம நன்றாக இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதுல வந்து புற அறிவு மட்டுமே கொண்டவன் நிச்சயமாக அக அறிவை அறிய முடியாது, ஆனால் அக அறிவை அறிந்தவன் அவசியம் புற அறிவையும் அறிந்து வைத்திருப்பான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கே புற அறிவு அக அறிவு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். புற அறிவுங்கிறது என்ன, நம்ம சொன்னோம், வெளியிருந்து நாம் ஏற்றி வைத்து கொண்ட அறிவு. அக அறிவு என்பது நம்மிடத்திலிருந்து மலர வேண்டிய அறிவு. அப்போ இந்த ரெண்டு அறிவை பற்றி இங்கே பேசுது. அதுதான் இப்படி நமக்கு ஒரு குழப்பமான விஷயமா காட்டுது. பாருங்க, யாருக்கு தெரியாதோ அவருக்கு தெரியும், யாருக்கு தெரியுமோ அவருக்கு தெரியாது. பிறரது கருத்தை நன்றாக அறிந்தவர்கள் அறியவில்லை, மற்றொருவரின் கருத்தை நன்றாக அறியாதவர்கள் அறிகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகுது. அப்போ இங்க புற அறிவுங்கிறது பார்த்தீங்கன்னா, நிறைய வெளியிருந்து நம்ம திணிச்சுக்கிறது. அவங்களுக்கு வந்து எல்லாம் தெரியும், வெளி விஷயங்கள் பூரா தெரியும், உலக அனுபவங்கள் பூரா தெரியும், விஞ்ஞான அறிவும் அவங்ககிட்ட நிறைய இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அக அறிவு தெரியலையே. புற அறிவுல எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அக அறிவு மலரலையே, அதைத்தான் இங்க சொல்லுது. ஆனால் ஞானிகள் வந்து அக அறிவை மலர்த்தி கொண்டவராக இருக்கிறதுனால, எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகுமோ அதை அறிவதே அறிவு என்பது போல, அந்த தூய அறிவை அறிந்து கொண்ட ஞானிகளுக்கு எல்லாம் தெரியும். அப்போ அதைத்தான் இங்கே சாஸ்திரம் சொல்லுது. இந்த அடிப்படை விஷயத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த புற அறிவுக்கும் அக அறிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ பொதுவாக நமக்கு வெளியே நாம் பெற்றிருக்கும் அறிவான புற அறிவினால் மட்டுமே நமது எண்ணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா நமது எண்ணங்கள் பூரா வெளியிருந்து நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நாம இவ்வாறு ஏற்றி வைத்துக் கொண்ட புற அறிவினை மனதில் கொண்டுதான் நமக்கு அதிகமாக தெரியும் என்ற நினைப்பில் வாழ்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நம்ம கிட்ட இருக்கு. அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்குவோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவோம், அதுதான் நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த புற அறிவு விஷயங்கள் வந்து உண்மையில் வந்து சாஸ்வதமானதா சத்தியமானதா அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா கிடையவே கிடையாது, அது மாறிக்கொண்டே இருக்குது. இப்போ படிப்புலேயே நீங்கள் எடுத்துக்கங்களேன், இப்போ நாம் படிக்கிற காலத்தில் ஒரு சிலபஸ் இருந்தது, இப்போ ஒரு சிலபஸ் இருக்குது, அப்போ அறிவில் நிறைய மாற்றங்கள். விஞ்ஞான அறிவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஒன்று சொன்னார், அப்புறம் ஐசக் நியூட்டன் ஒன்று சொன்னார், அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒன்று சொன்னார். அப்போ இந்த மாதிரி அறிவியல் அறிஞர்கள் கூட பார்த்தீங்கன்னா நிறைய அந்த விஷயத்தை மாற்றி மாற்றி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ நிலையாக இல்லை அந்த அறிவு. அப்போ இந்த மாதிரி இந்த புற அறிவு பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான நித்தியமான அறிவா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம படிக்கிற பாடங்கள்லேயே தெரியுது, நம்ம நிறைய விஷயங்களை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் ஆக வேண்டியிருக்கு. கம்ப்யூட்டர் துறையில் கூட எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வருது, அந்த சாஃப்ட்வேர் நம்ம பழகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் வந்துடும், உடனே அது அப்டேட் ஆகணும். ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த சாஃப்ட்வேர்லேருந்து புதுசாக அவனை அப்டேட் பண்ணிவிடுவான். அப்போ நீங்கள் அதை படித்தது வேஸ்ட்டு, அடுத்தது புதிய சாஃப்ட்வேரை படித்தா தான் அதில் நீங்கள் வேலை செய்ய முடியும். அப்போ இது மாதிரி நிறைய புதிய புதிய டெக்னாலஜிகளை புதிய புதிய விஷயங்களை கொண்டு வந்து நுழைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் புற அறிவு. அப்போ இந்த புற அறிவை நம்ம எப்போ தான் தெரிஞ்சு முடிக்க முடியும்னா என்றைக்குமே முடிக்க முடியாது, இது போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கும். மருத்துவம், விஞ்ஞானம், எந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த அறிவு வந்து ஒரு ஃபிக்ஸடாக கிடையாது, ஸ்டாண்டர்டாக கிடையாது. அப்போ இந்த மாதிரி புற அறிவுகளை நம்ம பிடிச்சிக்கிட்டு வாழ்கிறதுனால என்ன நடக்கும்னா காலங்கள் தான் விரயமாகும். அந்த அறிவுனால நமக்கு பெரிய அறிவாளின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அறிவாளின்னு சொன்னவெல்லாம் அடுத்த முறை மாறிடுறான்ல, வேற ஒரு அறிவு வந்தவொடனே அவனுக்கு அந்த அறிவுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுதா இல்லையா, நம்ம பார்க்குறோம் இல்லையா நிறைய பேர் நடைமுறையில். அப்போ அதனால் அறிவியல் முன்னேற்றங்கள் வந்து நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. நவீன தொழில்நுட்பங்களும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளாக வந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ இதுதான் நிரந்தரம், இதுதான் சரியான அறிவு அப்படின்னு நம்ம புற அறிவை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்மானத்தை செய்ய முடியாது, அது சரியானது என்று கூற முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த புற அறிவை நம்பிக்கொண்டு தான் வாழ்கிறோம். ஏன்னா நம்ம விஞ்ஞான வளர்ச்சியும் பாருங்கள், அரசியல் மாற்றங்களையும் பாருங்கள், நிறைய வித்தியாசங்களை நம்ம பார்க்க முடியுது இந்த புற அறிவில். ஆனால் அந்த அக அறிவு என்றும் மாறாதது, அந்த அக அறிவு மட்டும்தான் மாறாதது. ஏனென்றால் அது நம்மை பற்றிய அறிவு, அதாவது அது தன்னுடைய சுய அறிவு. அந்த அறிவை கொண்டுதான் நாம் புறத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அறிந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு அடிப்படை உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அக அறிவை பிடிக்கிறது இல்லை, நம்ம புற அறிவிலேயே நாட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வெளியே சொல்லப்பட்ட விஷயங்களை தான் உண்மைன்னு நம்புகிறோம், அதுலேயே சிக்கிறோம், அதையே சரி என்று பார்க்கிறோம். அதனால் நம்ம சரித்திரம் படைக்க முடியறதில்லை. ஆனால் நம்ம அக அறிவை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அக அறிவிலிருந்து வெளிப்படக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான விஷயமாக இருக்கும், அந்த சமுதாயத்துக்கு நம்ம சொல்ல வர்ற விஷயமாக இருக்கும். அந்த விஷயந்தான் நம்முடைய சான்றோர்கள் மூலமாக நமக்கு வெளிப்பட்டிருக்கு. அதை தான் நான் பலமுறை உங்களுக்கு சொல்லுவேன், அதாவது உபநிஷதுகள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, அப்புறம் சித்தர் பாடல்கள், இந்த மாதிரி எல்லா நூல்களும் எடுத்து பாருங்கள். மகான்களுடைய தேவாரம், திருவாசகம், இப்படி எல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவர்களுடைய அக அறிவு விழித்து கொண்டதுனால வெளிப்பட்ட பொக்கிசங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஆனால் புற அறிவில் நீங்கள் என்ன தான் ஏற்றிக்கிட்டு மனப்பாட பகுதியை வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் பயன் கொடுக்காது. காரணம் என்னன்னா அதெல்லாம் மனப்பாட பகுதி தானே, ஜஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்போதைக்கு அது தெரிஞ்ச மாதிரி நம்ம காட்டிக்கிட்டு இருப்போம், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்புறம் அதில் ஒரு மாற்றம் வந்த பிறகு ஐயா இது எனக்கு தெரியலையேன்னு தான் சொல்லுவோம். அது இப்போ கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போ கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்க எதுலேயுமே ஒரு முழுமைத்தன்மை பெற முடியாது, ஏன்னா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. டெக்னாலஜி வந்து ஹார்ட்வேர்லேயும் சரி சாஃப்ட்வேர்லேயும் சரி நிறைய அப்டேஷன் போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னா ஓகே இவ்வளோதான் முடிவு பண்ண முடியாது, மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் எலக்ட்ரானிக் துறையில் பார்த்தீங்கன்னா வால்வ் ரேடியோ இருந்தது, அப்புறம் டிரான்சிஸ்டர் ரேடியோ வந்தது, அப்புறம் ஐசி ரேடியோ வந்தது. இப்போ இன்றைக்கு என்ன எல்லாமே சிப்பு கம்ப்ளீட்டு ஐசி வந்து மைக்ரோ லெவலில் கொண்டு போயிட்டாங்க, மைக்ரோ சிப்பு பண்ணிட்டாங்க. அப்போ எல்லாம் எஸ்எம்டின்னு சொல்கிறோம், சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் அப்படின்ட்டு கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பொருட்களாக மாற்றப்பட்டு காம்பாக்டா கை கொண்ட டிவியை கொடுத்துட்டான். அன்னைக்கு டிவின்னா பெருசா இருக்கும், ரேடியோன்னா பெருசா இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொருட்களை வச்சு நம்ம கையாண்டு கொண்டிருந்த கலை நுட்பம் எல்லாம் மாறி இன்னைக்கு மொபைல் போன்லயே கம்ப்யூட்டர் இருக்கு. ஒரு காலத்துல கம்ப்யூட்டர் அப்படின்னா பெருசா ஒரு வீட்டுல பாதி அடைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் போன்லயே எல்லாமே செய்யறோம் இல்லையா. அப்ப இந்த வளர்ச்சியை நம்ம கவனிக்கணும். கவனிச்சா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த புற அறிவு வந்து நிரந்தரம் இல்லை, மாறிக்கிட்டே இருக்கும். இதுல நீங்க வந்து முழுமை பெற முடியாது. இதுதான் முழுமை, அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளவுதான், இதுக்கு மேல இது அப்டேட் ஆக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது மாறிக்கொண்டே இருக்கின்ற அறிவு. ஆனால் அக அறிவு என்றும் மாறாததுங்கிறதுல நம்ம நித்தியமாக நிச்சயமாக முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்ல வர்றது தான் இப்படி சொல்லுது. இந்த மந்திரம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, மீண்டும் சொல்றேன், யாருக்கு தெரியாதோ அவருக்கு தெரியும், யாருக்கு தெரியுமோ அவருக்கு தெரியாது. பிறரது கருத்தை நன்றாக அறிந்தவர்கள் அறியவில்லை, மற்றொருவரின் கருத்தை நன்றாக அறியாதவர்கள் அறிகின்றார்கள் அப்படின்னு ஒரு குழப்பம் மாதிரி சொல்லுது இல்லையா. அந்த குழப்பத்துக்கான விடை வந்து இதுதான். புற அறிவை தெரிந்து கொண்டவனுக்கு எல்லாம் தெரிந்தது போல ஒரு அகங்காரம் இருக்கும், ஆனால் அவன் எதையுமே அறியவில்லை என்ற அடிப்படை உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே சமயம் அக அறிவை தெரிந்து கொண்ட ஞானிகளுக்கு ஒன்றுமே தெரியாதது மாதிரி இருக்கும், ஆனால் அவர்கள் தான் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஒரு சூட்சும பரிபாசை. இதை நம்ம நுணுக்கமா பார்க்கும்போது தான் புரிந்து கொள்ள முடியும். சாதாரணமா கவனிச்சோம்னா இந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அதுக்குத்தான் நம்ம சொல்லுவோம், இந்த புற விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க ஏத்தி வச்சுக்கிட்டு நிறைய குப்பைகளை உள்ள நிறைச்சிக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு இங்க வந்து பாடம் கத்துக்கும் போது இது மாதிரி நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு உள்ள கொண்டு போக முடியாம தடுக்கப்படுது. அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்குது. அதுக்குத்தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த காலி குடத்துல வந்து நீரை ஊற்றுமே தவிர நிரம்பிய குடத்துல போய் நம்ம யாரும் நீரை ஊற்ற மாட்டோம். தண்ணி ஊற்றணும்னா குடம் காலியாக இருக்கணும், அப்போ தான் கொண்டு போய் தண்ணி அதில் ஊற்றுவோம். அதே நிறைஞ்சி இருக்கிற குடத்துல போய் மேலும் தண்ணியை ஊற்றுனா அது வழிஞ்சி போகும் அப்படிங்கிற மாதிரி, இந்த புற அறிவில் நிறைந்திருக்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஆணவத்தில் இருக்கின்ற மனிதனிடத்துல இது போன்ற ஆன்மவியல் விஷயங்களை நம்ம சொல்ல முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அவன் உள்வாங்க மாட்டான். காரணம் என்ன, அவன் ஏற்கனவே புற அறிவினால நிறைஞ்சி வழியிறான், அவனுக்கு அது நிறைஞ்சி கிடக்குது மண்டை பூரா. அப்போ அவன் வந்து இந்த மாதிரி விஷயத்த உள்வாங்கிறதுக்கு அங்கே எம்டினஸ் இல்லை, அங்கே காலியாக இல்லை. அப்போ அவன் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்த உள்வாங்கணும்னா அந்த புற அறிவை விட்டுடணும். அதை விட்டுட்டு வந்தால் தான் இங்கே அக அறிவு உள்ளே போகும். இல்லை இல்லை, அதோடு இதை கம்பேர் பண்ணுறேன், அது மாதிரி இது இல்லை அப்படின்னு ஒப்பீடு பண்ண பார்த்தான்னா அவனுக்கு அதுதான் வேலை செய்யுது, இது வேலை செய்யலை அப்படிங்கிறத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ அதனால தான் இங்கே வந்து சாஸ்திரம் சொல்ல வர்றது என்னன்னா, தூய அறிவாகிய பரமன் தன் சுயத்தை வெளிப்படுத்த வேண்டுமானால் மனம் காலியாக இருக்க வேண்டும். அதுவே எண்ணங்களால் நிரப்பப்பட்ட மனதிலே அந்த தூய அறிவாகிய பரமன் பிரகாசிக்க சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அங்கே எம்டினஸ் இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள்னால அதை தீர்மானம் பண்ணிக்கிட்ட கடவுளில் சிக்கிக்கிட்டு இருக்கு. அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, இறைவன் இப்படித்தான் அப்படின்னு ஒரு பவுண்டரிக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு இருக்கிற மைண்டை நீங்க எப்படி அந்த அறிவு தான் மைண்டுன்னு சொல்லி புரிய வைக்க முடியும், முடியாது. அப்ப அதனால என்ன பண்ணும், அது புறத்திலேயே வழிபாடு பண்ணும், வெளியிருக்கிற கடவுளை தான் வணங்கும், உள்ள இருக்கிற அறிவை வணங்காது. ஏன்னா அறிவு தான் இங்க இறைவன், அது புரிய மாட்டேங்குது நிறைய பேர். அதனால வெளியே வணங்கி வணங்கி இந்த மாதிரி புறத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து அகத்துல திரும்ப மாட்டாங்க. திரும்பினா மட்டும்தான் இங்க இவர் சொல்ற வர்ற இந்த ரெண்டு மந்திரங்கள், கடந்த ரெண்டாம் மந்திரம் மூன்றாம் மந்திரம் நமக்கு உணர்த்துகின்ற விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்போ உதாரணமாக இதை நம்ம வந்து நம்ம நடைமுறையில் உள்ள மனித வாழ்க்கையோட ஒப்பிட்டு புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். இப்போ இந்த மாதிரி அறிவு விஷயத்தில் நம்ம மனித வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இப்போ பாருங்களேன், ஒரு சிறு குழந்தை இருக்கு, ஒரு சின்னஞ்சிறு குழந்தை வாழ்க்கையை வெறுத்து மனமுடைந்து அல்லது சோகமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது. எந்த குழந்தையும் வாழ்க்கையை வெறுத்து சோகமாக உட்காந்துருக்காது. அது எப்போ சோகமாக உட்காந்துருக்குன்னா, விளையாட்டு பொம்மை ஏதோ வேற குழந்தை எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா அந்த கோபத்தில் உட்காந்துருக்கும். மற்றபடி நம்மை மாதிரி ஒரு டென்ஷன் லைஃப்லேயோ, பிரச்சனைகளை அதிகமாக உள்ள வாங்கிக்கிட்டு கவலையிலையோ, வாழ்க்கையினுடைய விரக்தியிலையோ, வெறுத்தோ மனமுடைந்தோ ஒரு குழந்தை வந்து உட்காந்துருக்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக முடியாது. ஏன் என்றால் அந்த குழந்தைகளுடைய உலகம் வேறு, நம்மை போன்ற பெரியவர்களுடைய உலகம் வேறு. ஏன்னா நாம் வந்து இந்த உலகம் என்று பார்க்கிற விஷயம் வந்து நம்முடைய மனதினால் நிரப்பப்பட்ட எண்ணங்கள் தான். இப்ப குழந்தைகளுக்கு வந்து எண்ணங்களே இல்லை, அது அதிகமா எண்ணங்களை நிரப்பிக்கவே இல்லை, அது புற விஷயங்களை நாடவே இல்லை. அந்த குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எம்டி மைண்டா அந்த விளையாட்டுத்தனமாவே இருக்கும். விளையாட்டு பொருள்களை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கோம், பொழுதுபோக்குல தான் ஆர்வம் காட்டும். ரெண்டு குழந்தைங்க ஒன்று சேர்ந்தா விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தைகளுடைய உலகம் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அக உலகம். ஆனா பெரியவர்களாகி நம்ம இடத்துல அந்த அக உலகம் தொலைந்து விட்டது, தொலைச்சிட்டோம். அக உலகத்தை தொலைச்சிட்டு புற உலகத்துல சிக்கிக்கிட்டோம். புற உலகத்துல சிக்கிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஏகப்பட்ட விஷயங்களை இழுத்து போட்டுக்கிட்டோம். அரசியலும் ஆன்மீகமும் அறிவியலும் உள்ள போட்டு திணிச்சுக்கிட்டு நிறைய அதுக்கான ஆர்குமெண்ட்ல ஈடுபட்டுக்கிட்டு பிரச்சனைகளை பெருசு பண்ணிக்கிட்டு மேலும் நமக்கு குடும்பம், கடமைகள், பொறுப்பு, உத்தியோகம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை உள்ள கொண்டு வந்து திணிச்சு திணிச்சு திண்டாட்டமான வாழ்க்கையில வாழுகின்ற மனிதர்கள் தான் பெரிய மனிதர்களாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பெரியவர்கள் போல அப்படித்தான் இருக்கிறோம், குழந்தை போல நம்ம இல்லை. பொதுவாகவே குழந்தைகள் வந்து இந்த மாதிரி பெரியவர்களுடைய வல்லமை மிக்க புற உலகத்துக்கு வந்து வருவது கிடையாது. அதனால் அவைகள் மனம் துக்கப்படுவதற்கான பாதிப்புகள் உண்டாவதே கிடையாது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையான நான் என்னும் நம்முடைய சுயத்தை உணர வேண்டுமானால் அதற்காக நாம் ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட மன சுயத்தை இழக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இங்க மனச்சுயம் அப்படின்னு நான் நேற்றைய பாடத்துல சொன்னேன், மனச்சுயம் அப்படின்னா அது ஈகோ, அகங்காரம். ஏன்னா மனம் வந்து ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையில தன்னை அதைத்தான் நான் என்று பாவித்துக் கொள்கிறது. அதுதான் மனதினுடைய சுயம், மனச்சுயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஈகோ எப்படிதான் பாவிச்சுக்கிச்சுன்னு நான் நேற்றே சொன்னேன் இல்லையா, நான் இன்னாருக்கு மனைவி, இன்னாருக்கு மகள், இன்னாருக்கு அம்மா அப்படின்னு நம்ம ஏற்றி வைத்திருக்கிறது போல, இன்னாருக்கு கணவன், இன்னாருக்கு தகப்பன், இன்னாருக்கு பையன் என்று நாம் ஏற்றி வைத்துக் கொண்டிருப்பது போல, இந்த மனச்சுயம் என்பது அந்த உறவுகளை கடந்து ஜாதி, மதம், மொழி, கலாச்சாரம் என்று எல்லாவற்றிலுமே சிக்கி கொண்டிருக்கு. அப்ப இந்த சிக்கல்கள் என்ன பண்ணுதுன்னா, நான் என்ற தன்னுணர்வை மாத்தி வச்சுக்கிட்டு அந்த மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணத்தின் அடிப்படையில தன்னை இவ்வாறு பாவித்து கொண்டு வாழ்கின்ற பிரச்சனையை தான் நாம் இங்க விட்டு விட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் எக்ஸ்டர்னல் நாலேஜ், வெளியிருந்து நாம் ஏற்றிக்கொண்ட விஷய சுகங்கள். இது வந்து மனதனுடைய தாக்கத்தை பெருசுபடுத்தி அந்த அக சுயத்தை அறிய முடியாமல் தடுக்கின்றது என்று சாஸ்திரம் ஆணித்தரமாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப இதற்கான முயற்சியைத்தான் காரைக்கால் அம்மையார் மேற்கொண்டார் என்பதை நம்ம நேற்றைய வகுப்புல பார்த்தோம். காரைக்கால் அம்மையார் வந்து தன்னுடைய மனச்சுயத்தை இழக்க விரும்பினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால் அவர் என்ன வர விரும்பினார், பேய் உருவம் எடுக்க விரும்பினார். அப்ப பேய் உருவம் பெற்றார் என்று அறிந்தோம். அப்ப அவருடைய வாழ்வியில அவர் இறுதியில வந்து ஒரு கைலாய மலைக்கு போற மாதிரியும், அந்த கைலாய மலையை வந்து தலையிலேயே நடந்து சென்றாருங்கிற மாதிரியும், சிவனை தரிசித்தார் என்றெல்லாம் அந்த கதையில கூறப்பட்டிருக்கோம். ஆனா உண்மை அப்படி இல்லை அப்படிங்கிறது நம்ம சொன்னோம், நேற்றே சொன்னோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்து தலையிலேயே நடந்து போகிறது, அப்புறம் கைலாய மலையை போய் அப்படி தலையிலேயே நடந்து கடக்கிறது, இதெல்லாம் வந்து என்னதான் நமக்கு சித்துக்களும் சக்திகளும் இருந்தாலும் அது அவசியம் இல்லாத ஒன்று என்று நாம் இது மாதிரி ஆன்மவியல் பாடத்துக்குள்ள வரும்போது தான் புரிந்து கொள்ள முடியும். நம்ம கற்பனை கதையில வாழும்போது அது உண்மையாக தெரியும், ஆனா விசாரணை செய்து விவேகத்தினால ஆராயும் போது அப்படியெல்லாம் சாத்தியம் இல்லை என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அப்ப இங்க நம்ம வந்து நம்முடைய மனச்சுயம் இருக்கு இல்லையா, ஈகோ, அந்த ஈகோவை நம்ம இழக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான கதையை பார்க்கலாம். இந்த பாடல் மூலமாவே ஒரு கதை பார்ப்போம். ஆனா அந்த கதை வந்து நம்ம நிறைய இப்ப இந்துக்கள் கதையெல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி முரண்பாடான கதைகள், புனைக்கப்பட்ட கதைகள் இருக்கு. அதனால நம்ம மாற்றா என்ன பண்ணுவோம், இந்த மனச்சுயத்தை இழக்க என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு இஸ்லாமிய கதையை பார்க்கலாம். ஒரு இஸ்லாமியருடைய கதை, அதாவது அது முல்லா கதை என்று சொல்லப்படுகிறது. இப்ப நான் ஏன் வந்து இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் வந்து இப்படி மாத்தி சொல்றேன், அதாவது ஏன் நம்முடைய ட்ரெடிஷனாவே நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்னா, அப்படி சொல்றதை எதிர்பார்க்கறது மைண்டு தான். அதனால ஒரு சேஞ்சு கொடுக்குறேன். இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஒரு இந்து தர்மம்னா அந்த இந்து தர்மத்துக்குள்ள தான் எல்லாம் சொல்லணும், இந்து தர்மத்துக்குள்ள தான் எல்லாம் பேசணும், அந்த விஷயத்துக்குள்ளே தான் எல்லாம் சொல்லணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இதுவே ஃபஸ்ட்டு தகர்க்க வேண்டிய விஷயம். காரணம் என்ன, அதுவே ஒரு பாண்டு, அதுவே ஒரு பவுண்ட்ரி. ஏன்னா இது வெளியிருந்து கிரியேட் பண்ணிக்கிட்டது, இந்த ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படிங்கிறதெல்லாம். பட் இங்கே ஆன்மாவுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லையா. ஆன்மாவுக்கு வந்து ஏது மதம், அது மதங்களை கடந்து நிற்குது. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும், அந்த ஆன்மாவை அறிய வேண்டும் என்றால் மனதிற்கான புரிதல் தேவை. அது எல்லா மதங்களும் கொடுக்குது, ஆனா புரிந்து கொள்பவர்கள் மிக மிக குறைவு. ஏன்னா எல்லா மதங்களிலும் எல்லாரும் இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதப்பற்றின் காரணமாக சண்டை சச்சரவுல தான் ஈடுபட்டிருப்பாங்களே தவிர உண்மையா இறைவனை நாடுபவர்கள் ஒரு சிலராகத்தான் இருப்பார்கள். முஸ்லீம்ல உண்மையான நாட்டம் உள்ளவர்கள் இறைவனை தேடுபவர்கள் ஒரு சிலர் தான். இப்ப நம்ம வந்து ஒரு சேஞ்சுக்காக ஒரு இஸ்லாமிய கதையை பார்ப்போம். அது ஒரு முல்லா கதை. இந்த கதையின் மூலமாக நம்முடைய மனச்சுயத்தை இழக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நம்ம அறியலாம். அந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, சின்ன வயசுலேருந்து எப்போதுமே இறை சிந்தனையிலேயே தன் மனதை வைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி வந்த பக்திமானான முல்லா என்பவர் அந்த இஸ்லாத்தின் கொள்கைப்படி அந்த இறைவனை வந்து 5 வேளை இஸ்லாத் கொள்கைப்படி தொழுது கொண்டிருப்பார். இறை சிந்தனையிலேயே இருப்பார். எப்பொழுதும் இறை நாட்டமுள்ள நல்ல மனிதர். அவர் தன்னுடைய கடமைகள் எல்லாம் செய்து விட்டார். குழந்தைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். குழந்தைகளுக்கு எல்லாம் வேலைகள் எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்துட்டார். அவர்களால் நல்ல நிலைக்கு வந்து விட்டார்கள். குழந்தைகள் எல்லாம் படிச்சு நல்ல நிலைக்கு நல்ல வேலைக்கு வந்துட்டார்கள். அவர் இறை பக்தியில நல்ல நேர்மையா வாழ்ந்து சமுதாயத்துல செய்ய வேண்டிய சர்வீஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தன்னுடைய குடும்ப கடமைகளையும் நிறைவா முடிச்சுட்டு திருப்தி ஆயிட்டு அவருடைய இஸ்லாத்துல வந்து புனித மெக்காவுக்கு போகும்போது தான் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்ததாக பார்ப்பார்கள். இப்ப நாமெல்லாம் எப்படி இந்துக்கள் வந்து கைலாசத்துக்கு போகணும் வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ அது மாதிரி இஸ்லாத்துல வந்து ஹஜ் யாத்திரை போவாங்க. ஹஜ் அப்படிங்கிறது புனித மெக்கா. அப்ப அவருக்கு அந்த புனித மெக்காவுக்கு போகிறதுக்கு முடிவு பண்றார். அப்ப வயசு வந்து 70. அவர் ரொம்ப தள்ளாமையோட தன் பயணத்தை தொடங்குகிறார். அந்த 70 வயசுல தொடங்கும் போது அந்த காலகட்டங்கள்லாம் வந்து எந்த ஒரு வசதி வாய்ப்பும் கிடையாது. விமானம் கிடையாது, பேருந்துகள் கிடையாது. அது பாலைவனத்தில் பயணம் பண்ண வேண்டிய ஒரு பகுதி. ஹஜ் வந்து எப்பயுமே அரேபியன்ல இருக்கிறதுனால அந்த அரேபியாவுக்கு வந்து நாம் எப்படி போக முடியும்? இப்போதான் விமானமெல்லாம் இருக்கு. அன்னைக்கெல்லாம் அந்த பாலைவனத்தில் நடந்து தான் போவாங்க. விமானத்தில் போய் இறங்குகின்ற வசதி அன்னைக்கு கிடையாது. அப்போ அந்த அரேபிய பாலைவனம் முழுவதுமே கால்நடையாகவே நடந்து போவார்கள். அப்படி போறவங்க தான் திரும்பி வரமாட்டாங்க. அப்படியே போயிட்டு இறந்துருவாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் போகணும். நம்ம காலத்திலேயே இருந்தது. நம்ம இந்தியாவிலேயே வந்து காசி போறவங்கலாம் திரும்பி வரமாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில இருந்து காசி போறவங்க வயசான காலத்துல சொல்லிட்டு போயிடுவாங்க, எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டேங்க, நான் வந்து காசி போறேன், போய் அங்க காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. திரும்பி வர்றதெல்லாம் கேரண்டி கிடையாது. ஏன்னா போற வழியிலேயே இறந்துருவாங்க. ஏன்னா பஸ் கிடையாது, ஃபிளைட் கிடையாது அப்பெல்லாம். அப்புறம் ரொம்ப தூரம் வடநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கெல்லாம் உத்தரவாதம் இல்லை. ஏன்னா நிறைய அந்த காலத்துல வந்து காடுகள், மிருகங்கள் தொந்தரவு, எல்லா பிரச்சனையும் இருந்தது. இவர்களுக்கும் வயதாகி போறதுனால வயது முதிர்ச்சியின் காரணமாக இறந்து போறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கிறதுனால காசின்னு புறப்பட்டா திரும்பி வரமாட்டாங்கிற அடிப்படையில் தான் அந்த காலத்துல அனுப்பி வைப்பாங்க. அதனாலதான் காசிக்கு போறியான்னு இந்த காலத்திலயும் கேட்பாங்க. இந்த காலத்துல நம்ம இந்த வயசுல காசி போனோம்னா, என்னங்க காசிக்கு போறீங்களா, அது இப்ப எதுக்கு போறீங்க, வயசான காலத்துல தானே போகணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு மைண்ட் செட்டு. அந்த காலத்துல வயசான காலத்துல ஏன் போனாங்க, திரும்பி வர முடியாதுங்கிறதுக்காக. இந்த காலத்துல வயசான காலத்துல தான் போகணும்னு ஏதாவது இருக்கா? இன்றைக்குதான் விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சு எல்லாமே இருக்குது, போயிட்டு வரலாமே, போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்கல்ல. அதனால அப்படி புரிஞ்சுக்கணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரியே வாழக்கூடாது இல்லையா, அதுக்கு சொல்றேன். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பாலைவனத்துல கால்நடையாகவே நடந்து போய் மெக்காவை அடைய பயணிக்கிறார். அப்படி பயணம் செய்து பாலைவனத்துல போய் கொண்டிருக்கும் போது அங்கு அங்கங்க ஒரு சிறிய சிறிய நீர்நிலைகள் இருக்கும், சின்ன சின்ன சுனைகள் இருக்கும். அந்த நீரை வந்து எப்படி வெறும் கையால மொண்டு குடிக்கணுமோ அது சிரமம் அப்படிங்கிறதுனால அது கிணறு மாதிரி சில இடத்துல அமைப்பு இருக்கும். அங்க போற வழியில அந்த அரேபியன் பாலைவனத்துல குழி படிக்கப்பட்டிருக்கும். அந்த குழியில வந்து அடியில தண்ணி இருக்கும். ஒரு 5 அடி 6 அடி ஆழத்துல தண்ணி இருக்கும். அதை போய் கையில மொண்டு குடிக்க முடியாது, கீழே இறங்கவும் முடியாது, மண்ணு வந்து அப்படியே சரிச்சு விட்டுடும். அதனால இவர் என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே போயிட்டு வந்த மகான்கள் எல்லாம் சொன்னதை வச்சுக்கிட்டு போனவங்க அனுபவத்துல கையில வந்து சில உணவுப் பொருட்கள், கெட்டு போகாத உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டு ஒரு வாளி ஒரு கயிறு கையில் எடுத்துக்கிறாரு, பக்கெட் ஒன்று எடுத்துக்கிறாரு, கையிலேயே ஒரு ரோப் எடுத்துக்கிறாரு. ஏன்னா அது ரெண்டும் வேணும். அந்த ரோப்பில் தான் அந்த வாளியை கட்டி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு மொண்டு குடிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி சில ஆழமான பகுதிகளெல்லாம் இறங்கி தண்ணி எடுக்க முடியாது. ஆனால் அது பாலைவன பகுதி. அப்புறம் முதல்ல சில நாட்கள் வந்து அங்கங்கே வழியில் தென்படுகின்ற பாலைவன சோலைகளில் கிடைக்கின்ற உணவு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டுடுறாரு. அப்புறம் அங்கிருந்த சுனைகளில் இருக்கிற நீரை குடிச்சுக்கிட்டு அப்படியே முல்லா வந்து தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார். நாட்கள் செல்ல செல்ல அந்த பாலைவனம் சோலைகள் எல்லாம் தென்படுவது சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வருது. ரொம்ப கடுமையான மணல் பகுதியாக மாறுது. ஏன்னா ரொம்ப கடுமையான பாலைவனம் உள்ள போக போக. அந்த நிலையில முல்லாவுக்கு வந்து பசியும் தாகமும் வருது. ஆனா அவர்கிட்ட இருக்கிற அந்த உணவுகள் எல்லாம் தீர ஆரம்பிச்சிடுச்சு. அவர் கொண்டு போன ரொட்டி, அந்த கெட்டு போகாத பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப நாள் பயணம் பண்ணும் இல்லையா, மாசக்கணக்கில் போகணும். அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு போனதான் தீர்த்துட்டாங்க, கையில் ஒன்றுமே இல்லை, பசியும் இருக்குது தாகம் இருக்குது. அந்த ரெண்டு அவருடைய உடலை வருத்துது. எப்போதாவது அங்கங்கே கொஞ்சம் நீர் சுனைகள் காணப்படும், கண்ணில் படும். அதை வந்து அல்லாவினுடைய கருணை என்று அந்த கருணையை வேண்டி அந்த பக்கெட்டை எடுத்து வாளியை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு இழுத்து குடிச்சு விட்டு திருப்பி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார். அப்படி தொடர்ந்து பயணத்தை போய் கொண்டிருந்தவர் அந்த பாலைவனத்தினுடைய உள்பகுதிக்கு போக போக சுத்தமாகவே தண்ணீர் கிடைப்பது அரிதாகி விட்டது. அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் பாலைவனத்திலே கடும் வெயிலிலே நடந்த களைப்புடன் ஒவ்வொரு அடியாக மெல்லமாக நடந்து செல்ல தொடங்கினார். பசியிலும் தாகத்திலும் அவருடைய கண்கள் அப்படியே இருட்டி கொண்டு வந்தன. மெக்காவுக்கு போய் சேருவோமா என்பதே அவருக்கு சந்தேகமாகிவிட்டது. அந்த அளவுக்கு வந்து அவருடைய உடல் தளர்ந்து விட்டது. உணவும் நீரும் இல்லாத காரணத்தினாலே பாலைவனத்தினுடைய கடுமையான வெயில் பகல் பொழுதுல, இரவு நேரத்துல சரியான பனி, அப்போ ரெண்டும் உடலையும் வாட்டுது. எந்த ஒரு மருத்துவ வசதி எதுவுமே கிடையாது. அப்படியே இறைவன் மேல பாரத்தை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது நிரந்தரமா போய் சேருவோமா அல்லாவை பார்த்து விடுவோமா அப்படிங்கிறதெல்லாம் உத்தரவாதம் இல்லை. அந்த நிலையில அவரு துவண்டு போய் அப்படியே அந்த இடத்துல உட்காந்து கண்களை மூடி பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ், உன்னுடைய கருணையினால உன்னுடைய உத்தரவுப்படி என்னுடைய சமூக கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு உன்னுடைய தரிசனத்தை தேடி நான் மெக்காவுக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை தவிர என்னுடைய வாழ்க்கையில நான் வேற எதையும் பெருசா நினைச்சதே கிடையாது. நான் உன்னை வந்து அடைய வேண்டும், உன்னை சேருவதற்கு போதுமான சக்தியை எனக்கு கொடு அப்படின்னு அவர் வேண்டார். முல்லா வந்து அப்படி வேண்டார். இப்போ இந்த கதையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க, நம்ம இந்து கதையிலையும் இருக்கும். திருநாவுக்கரசர் இப்படிதான் போவாரு, காரைக்கால் அம்மையார் இப்படிதான் போவாங்க. இது மாதிரி கதைகள் எல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக எழுதப்பட்டது, அதெல்லாம் உண்மை கிடையாது. அதுக்காகத்தான் நான் முல்லா கதையை எடுத்து இங்க பேசுறேன். ஏன்னா நம்ம திருநாவுக்கரசருடைய கதையை எடுத்து பேசும்போது நம்ம அப்படியே ஊறி போயிடுவோம். ஓஹோ, திருநாவுக்கரசர் இப்படிலாம் போனாரா, காரைக்கால் அம்மையார் இப்படிலாம் போனாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வளர்த்து கொண்டு என்ன பண்ணுவோம், அப்படி இருந்திருக்கிறாங்கிற கற்பனையில வாழ்வோம். ஆனா நடைமுறையில இது கதைகள் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே இதை சொல்லியிருக்கிறாங்க. எல்லா சமயத்திலையும் எல்லா மதங்களிலும் இது போன்ற கதைகள் உண்டு. அப்ப இங்க முல்லா என்ன பண்றாருன்னா, அந்த கடவுள்கிட்ட வேண்டார், உன்னை வந்து சேருவதற்கு எனக்கு போதுமான அளவு சக்தியை கொடுத்து விடு அப்படின்னு வேண்டார். வேற எதுவும் நான் உன்னிடத்தில் கேட்கவில்லை இறைவா அப்படின்னு ரொம்ப பணிவா வேண்டும் போது அந்த நிலையில் அப்படியே கொஞ்சம் நெஞ்சுருக பிரார்த்தனை செய்கிறார். உடனே திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 அடி தூரத்துல இருந்து அந்த மணல் இருந்து தண்ணீர் வந்து ஊற்றாக அப்படியே மேலே எழுந்து வருகிறது. தண்ணீர் ஊற்று அப்படியே கிளம்புது ஒரு 10 அடி தூரத்தில் அவர் விழுந்து கிடக்கிற இடத்துல இருந்து. உடனே அவர், ஆஹா, அல்லாஹ்வினுடைய கருணையே கருணை, இந்த எளிய பக்தன் மீது இரக்கம் கொண்டு அருள் புரிந்து அவர் எனக்காக இந்த நீரை வரவழைத்திருக்கிறார், அவருடைய கருணைக்கு அளவேது அப்படின்னு அவர் புலங்காங்கிதம் அடைந்து மனம் உருகி அந்த ஊற்றை நோக்கி தண்ணீர் குடிப்பதற்காக நகரும் போது அந்த கணத்தில் அந்த பாலைவனத்தினுடைய நாய் ஒன்று வேகமாக ஓடி வந்து அந்த தண்ணியை குடிக்குது. ஏன்னா இவர் குடிக்கலான்னு போகும்போது ஒரு நாய் குறுக்கிட்டு அங்கே வந்துடுது. பாலைவனத்தினுடைய நாய் இருக்குது, அது அது ஒடி வந்து அந்த தண்ணி அது தாகத்தில் இருக்கும் போல் இருக்கு, அது வந்து வேகமாக அந்த தண்ணீரை குடிக்குது. சரி, அந்த நாய் குடிச்சிட்டு போகட்டும், நாம் அப்புறம் குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர் அங்கே வெயிட் பண்ணுறார், நிற்கிறார். ஆனால் அந்த நாய் தண்ணீர் குடித்து விட்டு போன பிறகு பார்த்தா திடீர்னு அந்த நீர் ஊற்று அப்படியே மணலுக்குள்ளே போய் மறைந்து போகுது. நீர் ஊற்று இல்லை, இவ்வளோ நேரம் இருந்தது, திடீர்னு அந்த நீர் ஊற்று காணாமல் போய்விட்டது. தண்ணீர் மண்ணுக்குள்ள போனதை பார்த்து பதறார் முல்லாவுக்கு. உலகமே இருண்டு போனது போல ஆகிவிட்டது. கண்களில் நீர் வழிய மனம் நொந்து போய் பாலைவனத்தின் சுடுமழலிலே மண்டியிட்டு, அல்லாஹ் கருணையே வடிவானவனே, உன்னால் ஆகாதது எதுவுமே கிடையாது, நீ அறியாதது கூட ஒன்றும் இல்லை. நினைவு தெரிந்த நாளிலிருந்து நான் உன்னையே தானே நினைத்து கொண்டிருக்கின்றேன், என் வாழ்க்கையை உன்னை நம்பித்தானே வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன். இப்போது இந்த தள்ளாத வயதில் இந்த பாலைவனத்தில் வெயிலையும் குளிரையும் பொருட்படுத்தாமல் எங்கு நான் வருகிறேன், உன்னை பார்ப்பதற்குத்தானே நான் வருகிறேன், உன்னுடைய தரிசனத்துக்காக தானே நான் வருகிறேன். ஆனால் நீ அந்த நாய்க்கு வாயை நனைக்க தண்ணீர் கொடுத்தாய், ஆனால் உன்னுடைய பக்தனாகிய எனக்கு நீ வந்து அந்த தண்ணீரை கொடுக்காமல் பறித்து விட்டாயே, இது எப்படி நியாயமாகும்? உன்னை பற்றி ஒன்றுமே தெரிந்து கொள்ளாத ஐந்தறிவு உள்ள ஜீவராசிக்கு கூட நீ கருணை காட்டுகின்றாய். உன்னை பற்றி தெரிந்து கொள்ளவே முடியாத ஐந்தறிவு பெற்ற ஜீவராசிக்கு கூட நீ கருணை காட்டுகின்றாய், ஆனால் உன்னையே சதா சிந்தித்து கொண்டு பக்தி செலுத்தி கொண்டிருக்கின்ற இந்த பக்தன் மீது இரக்கம் காட்ட மாட்டாயா அப்படின்னு புலம்புறார். அப்ப திடீர்னு அந்த பாலைவனத்திலிருந்து ஒரு அசரீரி ஒலிக்குது. பாலைவனத்திலிருந்து ஒரு அசரீரினா சரீரம் அப்படின்னா உடல் அர்த்தம், ஆ சரீரம் என்றால் உடலற்ற நிலையில் அங்கே ஒரு வாய்ஸ் வருது. அதுதான் அசரீரின் பேர். அசரீரனா உடனே பேயின் நினைச்சக்கூடாது. நிறைய பேர் இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி வச்சுட்டு வாழ்றாங்க. அந்த வார்த்தையினுடைய பொருள் புரிஞ்சுக்கணும். அசரீரி அப்படின்னா சரீரமற்ற நிலையில ஒரு வார்த்தை வருது. அது என்ன சொல்லுதுன்னா, அந்த அசரீரி சொல்லுது, அந்த நாய் என்னை மட்டுமே நம்பி வந்தது, உன்னை போல கையிலே பக்கெட்டையும் கயிற்றையும் எடுத்துக்கிட்டு வரல, உன்னை போல கையிலே வாளியையும் கயிற்றையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை, அது முழுமையாக என்னை மட்டுமே நம்பி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி அப்படியே நின்றுடுது. அப்பதான் முல்லாவுக்கு சூரியர்னு உரைக்குது. முல்லாவுக்கு அந்த அசரீரி கூறிய வார்த்தை அவரது இறை பக்தியின் ஆழத்தை மிக மிக ஆழமாக உணர்த்தியது. எப்படி உணர்த்துதுன்னா, அவர் முழுமையாக இறைவனை நம்பல. காரணம் என்ன, முழுமையாக இறைவனை நம்புவதற்கு புறத்திலிருந்து நாட்டம் என்ன இருக்கு, அவன் வந்து பக்கெட் எடுத்துட்டு போய் இந்த கயிறு எடுத்துட்டு போய் தண்ணியை மொண்டு குடிக்கிறேங்கிற ஒரு சேஃப்டி ஜோன்ல இருக்கிறான். அப்ப அந்த சேஃப்டி ஜோன்ல அவன் வந்து என்ன பண்றான், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம், முடியாதப்ப இறைவனை வேண்டிக்கலாம், இப்படிங்கறதான் மைண்ட் செட்டு. எல்லாருக்குமே அப்படித்தானே, இன்னைக்கு நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம். அப்ப இந்த மைண்ட் செட்டு தான் நமக்கு வந்து தடை, இறைவனை அணுகுவதற்கான மிகப்பெரிய தடை. அப்ப அதைதான் இந்த கதை சுட்டி காட்டுது. என்ன சொல்லுதுன்னா, அந்த இறைபக்தியினுடைய ஆழம் வந்து பூரணமாக அந்த இடத்திலே நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும், நம்மை சரணடைய வைக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை அது வாழும் என்று நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அந்த தூய அறிவு நடத்திலே நாம் எப்பொழுது நம்மை முழுமையாக இழந்து விடுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை அது வாழுகின்றது. நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறதெல்லாம் அது தீர்மானம் பண்ணும். ஏன்னா நான் வந்து எனக்கு ஒன்று வேண்டும் நினைக்கிறது எனக்கு சரியாக இருக்கும் என்று நான் நினைப்பேன், அதை அடைந்த பிறகு நான் துக்கத்தை அடைவேன். சில நேரங்களில் நான் ஆசைப்பட்டு அடைஞ்ச பொருள் எனக்கு துக்கத்தை கொடுத்திருக்கிறது இல்லையா, ஏன் நான் அதை விரும்பினேன் ஆனால் அதனால் நான் துயரத்தை அடைந்தேன். ஆனால் இறைவனுக்கு அப்படி இல்லை, நமக்கு எது கொடுக்கணும் அதனால் இவனுக்கு துயரம் வராது என்று நினைத்தால் மட்டும்தான் கொடுப்பான், இல்லைனா கொடுக்க மாட்டான். நாம் அப்படி இல்லை, நம்ம வந்து நினைக்கிறதெல்லாம் அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அது நம்முடைய அஞ்ஞானம் அறியாமை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டாம். அப்போ இந்த கதையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் முழுமையாக இறைவனை நம்பாமல் தன்னுடைய அறிவினால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தான் அந்த நீரை குடிப்பதற்கான கயிற்றையும் வாளியையும் எடுத்துக்கொண்டு பயணப்பாதையில் வந்தார். இப்போது புரிந்து கொண்டார். உடனடியாக அவருடைய கையில் இருந்த கயிற்றும் வாளியும் தாமாகவே கீழே விழுகின்றன. அல்லாஹ் என்னை மன்னித்து விடுங்கள், இனி நீங்கள் தான் எனக்கு துணை, நான் மெக்கா போய் சேருவது வரை இனி உங்கள் தயவுதான், உங்களுடைய கருணையினால் தான் நான் இனி எல்லாமே செய்வன், எனக்கு என்று இனி தனித்துவம் எதுவும் இல்லை என்று தன்னை முழுமையாக அந்த இறைவனுடன் ஒப்பித்து விடுகின்றார். அந்த நிலையில் அவர் மெக்கா போய் சேருகின்றார், முல்லா மெக்கா போய் சேருகின்றார் என்று இந்த கதை நமக்கு கூற வருகின்ற கருத்து. அப்ப இந்த கதையினுடைய கருத்தை நம்ம ஆழமா ஆராய்ந்து பார்க்கும்போது, இறைவனிடம் பரிபூரண நம்பிக்கை வரும்போது மட்டும்தான் இறைவனுடைய அருள் நமக்கு அளவற்று பொழியும் என்று பார்க்கப்படுது. இப்ப நான் மீண்டும் அதே தான் சொல்றேன், அந்த இறைவன் என்பதை நீங்க புறத்துல நாடாம அகத்துல திரும்பி உள்ள அறிவை பார்த்தீங்கன்னா அந்த அறிவு தான் உங்களுக்கு பூர்ணத்தன்மையை காட்டி கொடுக்கும். உங்களுடைய அஜ்ஞானத்தை பூரா நீக்கி உங்களுடைய அறிவை வந்து பிரகாசிக்க வைக்கும். நான் யார் அப்படின்னு காட்டி கொடுத்துவது மட்டும் அல்லாம நாம் எதற்காக வந்திருக்கின்றோம் என்ற நம்முடைய உண்மை தன்மையை இந்த உலகத்துக்கு உணர்த்தும். அதுதான் இங்க வந்து நடைபெற வேண்டிய விஷயமே தவிர, நாம் அதை புரியாம என்னால் எல்லாம் முடியும் என்று ஒரு அகங்காரத்திலே ஆடுகின்ற வரையிலும் இறைவன் எந்த வகையிலும் நம் வாழ்க்கையில் குறுக்கிடுவதில்லை என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தூய அறிவானது நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடாது. தன்னால் ஆனதையெல்லாம் செய்துவிட்டு அதற்கு மேலே முடியவில்லை என்பதை அறிந்த பிறகுதான் இறைவா நீதான் இனி என்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவனிடம் சரணடைபவர்களைத்தான் நாம் நிறைய பார்க்கிறோம். ஆனா இங்க வந்து நான் எல்லாம் பாத்துக்கிறேன் என்னால் எல்லாம் முடியும் நான் தான் அப்படி இப்படின்னு நம்ம அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த இறை அனுகிரகம் நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து சரணாகதியினுடைய பூரணத்துவம் கிடையாது. பூரண சரணாகதி அப்படிங்கிறது முழுமையாக நம்மை அந்த தூய அறிவிடம் ஒப்படைத்து விட வேண்டாம். நம்ம மைண்ட்ல வந்து எந்த சிந்தனைகளும் எழக்கூடாது. அந்த அறிவு நமக்கு பிரகாசிக்க வைக்கும், நமக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ட்டு உள்ள இருந்து அது பிரகாசிக்க வைக்கும். அப்ப அதுதான் நான் சொல்றேன், அது வாழும், அது வாழுகின்ற வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா இறைவன் வழி நடத்துகின்ற வாழ்க்கை வந்து அந்த பூரண சரணாகதியின் மகத்துவத்தில் தான் நிறைந்திருக்கின்றது என்று இங்க இந்த கதை நமக்கு உணர்த்துவதை பார்க்க முடிகிறது. அப்ப அதே சமயம் நாம் சரணடைய வேண்டியது வந்து நமது மனதுக்கு மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட புறத்தில் காணப்படுகின்ற உருவத்தில் காணப்படும் கடவுளிடம் அல்ல. அதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா உருவத்தில் காணப்படும் கடவுள் வந்து உண்மை அல்ல, நம்மால் உருவகிக்கப்பட்டது, நம்மால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் நாம் நம்முடைய அகத்தில் இருக்கின்ற தூய அறிவிடம் மட்டுமே இங்கு சரணடைய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்ல வருகிறது. அப்போது மட்டும்தான் அந்த அறிவு நம்மை சரியான வழியிலே அழைத்து செல்லும். அந்நிலையில் நம்மிடம் இருக்கின்ற இனி வருகின்ற துயரங்கள் எல்லாம் நம்மை விட்டு முழுமையாக விலகவும் செய்யும். அப்ப உலகின் பொருட்கள் எதையும் அறிவதற்கு நம்மிடம் நான் என்கின்ற மனச்சுயம் இருக்கிறது இல்லையா, ஈகோ, அது அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நம்ம எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இங்க நான் என்ற அந்த மனச்சுயம் இருக்கு இல்லையா, அறிபவன், நம்மிடத்துல இருக்கின்ற அந்த சுய அறிவு, அறிவு, அப்புறம் நாம் இந்த சுய அறிவின் மூலமாக வெளியே அறிகின்ற அறியப்படும் பொருட்கள், இந்த மூன்றும் சேரும்போது தான் நாம் எதையும் முழுமையாகவே அறிய முடியும் என்று சாஸ்திரம் சொல்ல வருது. இதுதான் திருப்புட்டி. நம்ம ஏற்கனவே இந்த திருப்புட்டி எல்லாம் பார்த்துட்டோம். அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் அப்படிங்கிற மூன்று விஷயத்தை நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வகுப்புலாம் ரொம்ப தூரம் பேசியிருக்கிறோம், நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறேன் இது சம்பந்தமா. அப்ப இங்க அறிபவன் ஆகிய நான் இங்க வந்து மனசு, அது என்ன பண்ணுதுன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அதை பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த நான்ங்கிற மனச்சுயம், அந்த ஈகோ தான் எல்லாத்தையும் அறியுது. ஆனா உண்மையிலே அது அறிவை விட்டு விடுகிறது. அந்த அறிவை பிடித்து கொண்டு அது அறியும் போது மட்டும்தான் அறியப்படும் பொருட்கள் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை என்பது அறியப்படும் என்று இங்கு சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரம் அதுதான். இந்த மந்திரத்துல எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு அப்படின்னு அருமையாக மகான்கள் நமக்கு உபநிஷத் மந்திரங்கள் மூலமாக சுட்டி காட்டுகின்றார்கள். அந்த அறிவு தான் இங்க வந்து ஆன்ம அறிவு, ஆன்ம ஞானம், ஆன்ம அனுபூதி என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த நான் என்கிற அந்த மனச்சுயம் இருக்கு பாத்தீங்களா, அது அழிந்து போன பிறகுதான் அங்கே உண்மையிலேயே வந்து ஆன்ம உணர்வு வெளிப்படுகிறது என்று பகவான் ரமண மகரிஷியும் அதை எடுத்து கூறுகிறார். நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை என்று பகவான் ரமண மகரிஷனுடைய பாடலும் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இங்க நான் உணர்வு அழிந்த பிறகு கிடைக்கின்ற அந்த அனுபூதி ஒன்று மட்டும்தான் அந்த தூய அறிவின் வெளிப்பாடு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலேயே தான் இந்த மந்திரம், இந்த மூன்றாவது மந்திரம் சொல்ல வருகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு தெரியாதோ அவருக்கு தெரியும், யாருக்கு தெரியுமோ அவருக்கு தெரியாது, பிறரது கருத்தை நன்றாக அறிந்தவர்கள் அறியவே இல்லை, பிறரின் கருத்தை நன்றாக அறிந்தவர்கள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு இந்த மந்திரம் ஒரு பூடகமா, ஒரு சூட்சமா பரிபாசையில பேசுது. அப்ப இதுக்கு அர்த்தம் வந்து இப்ப நமக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன அர்த்தம் அப்படின்னா, அக அறிவை உணர்ந்து கொண்டவன் புற அறிவை அறிகிறான், புற அறிவை அறிந்து கொண்டவன் அக அறிவை அறிவதில்லை. இவ்வளவுதான் விஷயம். அப்ப நாம முடிவு பண்ணிக்கணும், நமக்கு புற அறிவு முக்கியமா அக அறிவு முக்கியமா அப்படின்ட்டு. நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் இருக்கின்ற சுய அறிவு அதை முடிவு செய்யட்டும் என்று, அது சுய அறிவின் இடத்திலேயே விட்டு விட வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.